செந்தூள் செல்வம், செவில் செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதினில் வசந்த கால காலை வேளையில் உங்களை எல்லாம் முத்தமிழ்ச்சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், காலம் அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அறிந்து செய்யின். தொழில் செய்வதற்குரிய தக்க கருவிகளோடு ஏற்ற காலத்தையும் அறிந்து ஒருவன் செயல் புரிவானே ஆனால் அவனால் செய்வதற்கு அறிய தொழில்கள் என்பன எவையும் இல்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், ஞானம் கருதினும் கைகோடும் காலம் கருதி இடத்தான் செய்யின். ஒருவன் தான் செய்ய முற்படும் தொழிலை தகுதியான காலத்தை அறிந்து ஏற்றதொரு இடத்தோடு பொருந்தி வருமாறு செய்ய முயலுவானே ஆனால் அவன் இவ்வுலகத்திய ஆள கருதினாலும் அது கை கூடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். நகைச்சுவை நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் August 30. நகைச்சுவை மட்டுமன்றி அதன் மூலம் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைத்த மறக்க முடியாத ஒரு திரையுலக ஜாம்பவான் இவர். நகைச்சுவை நடிகர்களிலேயே சொந்த குரல்ல அதிகமான பாடல்களை 47 பாடல்களை பாடியவர் என் எஸ் கிருஷ்ணன் தான். எம்ஜிஆருடைய கொடை குணத்திற்கு முன்மாதிரியா இருந்தவர்கள் என் எஸ் கிருஷ்ணனும் ஒருத்தர்ன்றது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் அறிமுகமான சதி லீலாவதி படத்தில் தான் இவரும் அறிமுகமானார். கலைவாணர் பட்டத்தை இவருக்கு அளித்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். சென்னை மயிலாப்பூரில் இருந்த நடராஜன் கல்வி கழகம் அமைப்பு இவருக்கு இப்பட்டம் வழங்கி வழிவகை செய்தது. என் எஸ் கிருஷ்ணனும் மதுரம் இரு ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் படம் வசந்த சேனா. முதல் படத்திலேயே ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் படங்களில் தனி நகைச்சுவை டிராக் முறையை உருவாக்கிய முதல் நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் தான். என் எஸ் கிருஷ்ணன் சிறந்த வில்லுப்பாட்டு கலைஞரும் கூட. இவருடைய கிந்தனார் சரித்திரன்ற வில்லுப்பாட்டு கச்சேரி ரொம்பவும் பிரபலமானது. கல்வியின் அருமையை நகைச்சுவையுடன் சிறப்பாக விளக்கியிருப்பார். இவருடைய நகைச்சுவை மிக எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை. அதுக்கு எடுத்துக்காட்டா அண்ணாதுரை காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த ஊரின் பிரபல மருத்துவர் போட்டியிட்டார். அண்ணாதுரைக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய வந்த என் எஸ் கிருஷ்ணர் மருத்துவரின் நல்ல குணங்கள் சாதனைகளையே அதிகம் பேசினார். ஆனா எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. பிரச்சாரத்தின் இறுதியில் இவ்வளவு நல்ல மருத்துவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்டால் இங்கே தரமான மருத்துவ சேவை எப்படி கிடைக்கும், ஆகவே அண்ணாவையே நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று போட்டார் ஒரு போடு. எல்லாரும் அசந்து போய் சிரிச்சாங்க. இன்று அவருடைய ஆசை படத்திலிருந்து ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். நாலுகால் குதிரை பாட்டு. ஒரு நாலுகால் குதிரையையும் மனுஷனையும் இணைத்து குதிரைக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு, ரெண்டு கால் கொண்ட மனுஷனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றத மிக அழகா இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. பாடலுக்கு வரிகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள், இசையமைத்தவர் TR பாப்பா அவர்கள். 1956 வெளிவந்த இந்த ஆசை படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஜெமினி கணேசனும் பத்மியும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாடலை பாடியவர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
தகடி 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 சல் சலோ சலோ, தகடி 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 சல் சலோ சலோ, தகடி 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 சல் சலோ சலோ. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாலு கால் குதிரை நல்லதொரு பாதையில் நன்றாக நடக்குது ஓடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாகரீகம் அடைந்த ரெண்டு கால் குதிரை நல்வழியில் நடக்க திண்டாடுது. நாலு கால் குதிரை செல்லும் வேகம், காலத்தாட்டு அசைவு துருசு நாலு கால் குதிரை செல்லும் வேகம். காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம், காம குரோத குணங்களை கொண்டது ரெண்டு கால் குதிரையின் அபிவேகம். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். இது சொல்லும் ஜாடை கண்டு கொள்ளும், அது சொன்னாலும் கேட்காம துள்ளும். பல்ல நிலம் மேடுகளை பயமில்லாமலே தாண்டி வரும் நாலு கால் குதிரை. காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு பல பல கட்சிகளில் பாய்ந்து வரும் ரெண்டு கால் குதிரை. புத்தியுள்ள நாலு கால் குதிரை யானாலும் பத்து முழம் தள்ளி இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும். புத்தி கட்ட ரெண்டு கால் குதிரையின் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கணும்.
முத்தமிழ் சங்க வானொலி நிகழ்ச்சியில் வார வாரம் தெரிந்த பாடல் தெரியாத தகவல்கள் என்ற தலைப்பில் நம் அனைவரையும் அவருடைய இயல்பான இனிமையான குரல் வளம் மூலம் கட்டி போடும் தனிச்சிறப்பு அவருக்கே உரியது. ஆம், சகோதரி அன்னபூரணிதான். சமீபத்தில் நடந்து முடிந்த சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மலரில் சகோதரியின் அனுபவ பகிர்வு இதோ வானொலியும் நானும் என்ற தலைப்பில் நம் செவிகளுக்கு விருந்தாக. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ரேடியோனா ஒரு தனி லவ். சில பேருக்கு காலையில காபி குடிச்சாதான் நாள் ஆரம்பிக்கும். எனக்கு ரேடியோ சத்தம் கேட்டாதான் நாள் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இந்த நாட்டுக்கு வந்ததும் முத்தமிழ் சங்கமும் மணிநிலவனும் அறிமுகமானாங்க. அவரை பாக்குற ஒவ்வொரு தடவையும் ரேடியோக்கு வரணும்னு சொல்லுவேன். அவரும் சிரிச்சுகிட்டே இருப்பாரு. ஆனா சந்தர்ப்பம் மட்டும் நான் அப்புறம் வரேன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வாழ்க்கை, வேலை, பொறுப்பு என்று ரேடியோ கொஞ்ச நாள் என்னை மறந்துச்சா, இல்ல நான் ரேடியோவை மறந்தனா தெரியல. ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு நாள் மைக் பிடிப்போம்னு ஆசை மட்டும் வைஃபை சிக்னல் மாதிரி ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஆசைக்கு கோவிட் காலம்தான் ஹீரோ. வீட்டிலிருந்தே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்ன உடனே நான் என்ன ரெக்க இல்லாத பறவை மாதிரி பிறந்துட்டு உள்ள வந்துட்டேன். உள்ள வந்த பிறகுதான் உண்மை புரிஞ்சுது. வார வாரம் என்ன பேசுறது, எந்த டாபிக் எடுக்கிறது, கடைசி நேரத்துல இன்னைக்கு என்ன பேசலாம்னு சுவரை பார்த்து, மின் விசிறிய பார்த்து, சில நேரம் பிரிட்ஜு கிட்ட கூட ஐடியா கேட்டிருக்கேன். எப்படியோ நம் முன்னாடி இருந்த அனுபவசாலிகளை பார்த்து காப்பி அடிக்காம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு எனக்குன்னு ஒரு சின்ன பாதை போட்டுக்கிட்டேன். இப்போ யாரிடமாவது நான் ரேடியோல நிகழ்ச்சி பண்றேன்னு சொன்னா இந்த நாட்டுல செட்டில் ஆறதுக்கே நேரம் இல்ல, இதுல ரேடியோ வேறையான்னு கேட்பாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், நீங்க கேக்கிறதும் சிரிக்கிறதும் கருத்து சொல்றதும் தான் எங்களுக்கு சம்பளம். சரி சரி, கைத்தட்டலும் போனஸ் தான். அதனால தொடர்ந்து கேளுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் நிறைய இளைய தலைமுறையினரும் ரேடியோவுக்குள் வர ஊக்கப்படுத்துங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த முத்தமிழ் சங்கத்துக்கும் என்னை நம்பி மைக் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரேடியோ சத்தம் குறையலாம், ஆனா ரேடியோ மேல இருக்கிற காதல் மட்டும் எப்பவும் ஃபுல் வால்யூம்ல தான். அன்புடன் அன்னபூரணி கல்யாண சுந்தரம்.
வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா கருவண்டு நடனம் தருகின்ற நளினம் இதயத்தில் சலனம் அம்மம்மா அம்மம்மா உன் மைவிழி குளத்தினில் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் கமழ்வது தமிழ் மனமோ மைவிழி குளத்தினில் தவழ்வது மீனினமோ கவி கண்டிட மனத்தினில் தமிழ்வது தமிழ் மனமோ செம்மாந்த மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் உன் காந்த விழிகள் ஒரு ஏகாந்த ராகம் தெம்மாங்கில் பாட ஏதேதோ குயில்கள் மலையில் நெளியும் மேக குடல்கள் தாகம் தீர்த்திடுமோ பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ நெஞ்சம் தாங்கிடுமோ வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் நடக்க நெழுகின்ற வடிவம் பத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கத்தை ஜாலம் பாவை சூடும் வாடை கூட பெருமை கொள்ளுமடி தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி
அவையாருடைய ஒரு அழகான பாடல் ஆழமாய் யோசிக்க வச்சது. இதை 4 கோடி பாடல்னு சொல்லுவாங்க. சோழ மன்னன் ஒருத்தன் தன்னுடைய அவை கள புலவர்களை அழைச்சி நாளைக்கு காலையில விடுவதற்குள் நீங்கள் 4 கோடி பாடல்களை பாட வேணும்னு ஆணையிட்டான். ஒரு இரவுக்குள்ள 4 கோடி பாடல்களை எப்படி பாடுறதுன்னு புலவர்கள் எல்லாரும் திகச்சு போய் நின்னாங்க. அப்ப அங்க அவ்வையார் வந்தார். புலவர்களின் கவலைக்கான காரணத்தை கேட்டு அறிந்தார். உடனே அவர் புலவர்களை பார்த்து, இதுக்காகவா திகச்சிங்க? கவலை வேண்டாம், இப்பவே 4 கோடி பாடலை பாடுறேன், மன்னன் கிட்ட போய் அதை பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடினார். ஒரு பாடல் எப்படி 4 கோடி பாடலுக்கு இணையானதாகும்? வியப்பாக இருக்கா? அதுதான் இந்த 4 கோடி பாடல். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடிப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும். இந்த பாடல்ல கோடின்றது 1 கோடி பொன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாடலில் ஒவ்வொன்றும் 1 கோடி பொண்ணுக்கு இணையானதுன்னு 4 செயல்களை அவையார் குறிப்பிட்டிருக்கார். நல்ல பண்புகளை மதித்து நடக்காதவரை மதித்து அவரது வீட்டின் முன் பகுதியை மிதிக்காமல் இருப்பது நல்லது. அந்த வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானது ஆகும். நம்மை மதிக்காதவரின் வீட்டுக்கு செல்லாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானது என்றும் பொருள் கூறுவார்கள். உண்ணுமாறு விரும்பி கேட்டுக்கொள்ளாதவரின் வீட்டில் உண்ணாமல் இருப்பது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். ஒரு உண்மையான அன்னதானத்தின் மதிப்பே உபசரிப்பில்தான் உள்ளது. கோடி பொண்ணை கொடுத்தாவது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களுடன் சேர்ந்து வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். பல கோடி பொன் கிடைப்பதாக இருந்தாலும் சொன்ன சொல்லிலிருந்து தவறாமல் வாழ்வது கோடி பொண்ணுக்கு இணையானதாகும். இந்த பாடல்ல முதல் ரெண்டு கருத்துக்களை எதிர்மறை பொருளில் பாடிய ஔவையார் இறுதி இரண்டு கருத்துக்களையும் உடன்பாட்டு பொருளில் பாடியுள்ளார்.
வசந்தம் பாடி வர வைத்து ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை
நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு கேள்விகளுக்கு பதிலா பதிலுக்கு கேள்வியா? கேள்வி கேட்டால் சிலருக்கு கோபம் வரும். ஏன் இப்படி தாறுமாறாக கேள்வி கேட்கிறீர்கள், ஏடாகுடமாக பேசாதீர்கள் என்று எரிந்து விழுவார்கள். நமது பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவதில்லை. கேள்விகளுக்கு பதில் சொல்லும்படியே தயாரிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர் பாடம் நடத்திய பிறகு கேள்விகளையும் அவரே தருகிறார், பதிலையும் அவரே கொடுக்கிறார். கேள்வியும் நானே, பதிலும் நானே என்கின்ற இந்த கூத்துக்கு நோட்ஸ் என்று பெயர். அதை அச்சிட்டு விற்று ஆசிரியரே அவசியம் இல்லை என்று அவமானப்படுத்தவும் ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. கேள்வியும் நானே, பதிலும் நானே என்ற கேலிக்கூத்தில் ஒரு முட்டாள் மாணவன் கூட அறிவாளி மாதிரி தேர்வு பெறுகிறான். இந்த வெற்றி வெற்றியே அல்ல, கல்வி திட்டத்தின் குறை இது. மூட்டை மூட்டையாய் மூடர்களை உருவாக்கும் கல்வி முறை இது. உனக்கோர் உன்னதமான எதிர்காலம் காத்திருக்கிறது. முன்னேற்ற பாதையில் 100 பேர் பயணப்பட்டால் முதல் புறக்கணிப்பிலேயே 90 பேர் நின்று விடுகிறார்கள். மீதம் 10 பேர்தான் பயணத்தை தொடர்கிறார்கள். ஆனால் முதல் புறக்கணிப்பை முறியடித்ததாலேயே 90% வெற்றி வந்துவிட்டது என்றுதான் பொருள். மீதம் 10% பயணம்தான் பாக்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லோருமே இதை கடந்தவர்கள்தான். திருக்குறளை சங்கப்புலவர்கள் புறக்கணித்தார்கள் என்று ஒரு கதை உண்டு. உலகின் தலைசிறந்த அறிவாளி தமிழன் வள்ளுவனே புறக்கணிப்பை கண்டவன், வென்றவன். அவனது நூலை மதுரை பொற்றாமரை குளத்தில் விட சங்கப்பலகை அதனை ஏந்தி வந்து குறள் அருமை கூறியது என்றொரு கதை உண்டு. திருக்குறள் அருமை தண்ணீருக்கு தெரிந்தது, தமிழ் படித்தவனுக்கு தெரியவில்லை. எல்லா காலத்திலும் இதே கதைதான். ஒவ்வொரு திருவள்ளுவனும் முதல் புறக்கணிப்பை வென்றால்தான் முடிசூட முடியும். கம்பன் கவிதையை அரங்கேற்ற முடியாதபடி தில்லை அந்தனர் புறக்கணித்தனர் என்றும் ஒரு கதை உண்டு. எல்லோரும் சேர்ந்திருக்கும் அவையில்தான் கவிதையை அரங்கேற்ற வேண்டும். ஆனால் கம்பன் கவிதைக்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒன்றாக சேராது அவர்கள் புலமையை புறக்கணித்தனர். ஒரு நாள் தீட்சதர் மகனை நாகம் தீண்டி இறந்தபோது அந்தனர் அனைவரும் அந்த வீட்டில் சேர்ந்திருந்தனர் என்றும், கம்பன் நாகபாச படலம் என்ற பகுதியை படிக்க விஷம் தீண்டிய சிறுவன் விஷம் நீங்கி எழுந்தான் என்றும் வரலாறு உண்டு. புறக்கணிப்பை வென்றே கம்பன் கவிஞனானான். இவ்வளவு ஏன்? மகாகவி பாரதியை தமிழ் உலகம் முதலில் புறக்கணித்தது. தமிழ் உலகம் தலைவணங்கி ஏற்ற பின்னும் கூட திராவிட இயக்கங்கள் புறக்கணித்தன. ஆனால் பின்னாளில் மகாகவியை மறுத்தளித்தமை நிகழ்ந்திருக்க கூடாத ஒன்று. தாங்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியதாக செய்தி உண்டு. அவர் கைப்பட எழுதிய எழுத்தை பாரதி நினைவில்லத்திலும் பார்க்க முடியும். புறக்கணிப்பை வென்றேதான் பாரதி ஜெயித்தார். புறக்கணிப்பை புறக்கணிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி.
ஆனந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏகும் என் ஆளும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள்
நல்லது நேயர்களே, நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அடுத்து படித்ததில் பிடித்தது. சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாடுபடுகிறான். சிலர் விரதம் இருக்கிறார்கள், சிலர் தானம் செய்கிறார்கள், சிலர் புனித யாத்திரை செல்கிறார்கள், சிலர் இறைவனிடம் நேர்த்தி கடன் செய்கிறார்கள். புதிதாக கட்டப்பட்ட ஒரு குடியிருப்பில் ஒரு சிறிய வீட்டை பெற புள்ளிகள் சேகரிப்பது போல சொர்க்கத்திற்கு தகுதி பெற முயல்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒருவேளை நாம் ஏற்கனவே சொர்க்கத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கலையில் விழித்தவுடன் சுற்றிலும் ஒரு முறை கவனமாக பாருங்கள். ஒரு சுவிட்ச் அழுத்தினால் விளக்கு எரிகிறது, ஒரு சுவிட்ச் அழுத்தினால் விசிறி சுழல்கிறது, மற்றொன்று குளிர்சாதன வசதியை இயக்குகிறது, குழாயை திறந்தால் தண்ணீர் வருகிறது, அடுப்பை ஏற்றினால் சில நிமிடங்களில் உணவு தயாராகிறது, கைபேசியை எடுத்தால் உலகின் தகவல்கள் அனைத்தும் நம் கையில் கிடைக்கிறது, அமெரிக்காவில் இருக்கும் நண்பரின் முகத்தை கூட சில நொடிகளில் பார்த்து பேச முடிகிறது. இவை அனைத்தும் நாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். அவை வாழ்க்கையின் அரிய வசதிகள் அல்ல, நமக்கு பிறப்புரிமை என்றே நினைக்கின்றோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மன்னரை இன்று நாம் வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவர் மீண்டும் வெளியே செல்லவே விரும்ப மாட்டார். இது என்ன சுடு தண்ணீர், இது என்ன குளிர்ந்த காற்று, இது உலகின் முழுவதிலிருந்தும் கிடைக்கும் தகவல்கள், இது 10 நிமிடத்தில் வீட்டிற்கு வந்து சேரும் உணவு. அப்பொழுது அந்த மன்னர் சொல்லக்கூடும், நான் வாழ்நாள் முழுவதும் ஆட்சி செய்தேன், போர் புரிந்து வெற்றி பெற்றேன், செல்வங்களை குளித்தேன், ஆனால் இத்தனை வசதிகளை ஒருபோதும் அனுபவிக்கவில்லை. உண்மையில் இன்றைய வாழ்க்கை, சாதாரண மனிதனின் வாழ்க்கை அந்த கால மன்னர்களின் வாழ்க்கையை விட பல வகைகளில் வசதியாக உள்ளது. ஆனால் விந்தை என்றவென்றால் இவற்றில் எதையும் நாம் உணர்ந்து மகிழ்வதில்லை. ஏனெனில் மனிதன் ஏற்கனவே பெற்றிருப்பதன் மதிப்பை அரிதாகவே உணர்கிறான். ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை. அழுது பழுதாகிவிட்டால் மட்டும் வருத்தம். கைபேசி இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை. இணையம் செயலிழந்து விட்டால் உலகமே முடிந்து விட்டது போல் உணர்கிறோம். வீடு இருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை. அடுத்த வீட்டுக்காரரின் வீடு பெரிதாக இருப்பதால் வருத்தம். கார் இருக்கிறது, மற்றவரிடம் பெரிய கார் இருப்பதால் மனக்குறை. தன்னுடைய சொர்க்கத்தில் நின்றபடியே மற்றவரின் சொர்க்கத்துடன் ஒப்பிட்டு தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொள்கிறான் மனிதன். ஆனால் இதே பூமியில் இன்னொரு உண்மையும் இருக்கிறது. இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் குடிநீருக்காக வரிசையில் நிற்கிறார்கள். பலருக்கு நிரந்தரமான வீடு இல்லை, இருவேளை உணவு கிடைக்குமா என்றே தெரியவில்லை என்றவர்களும் இருக்கிறார்கள். பல குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பதில்லை, சிலருக்கு போதுமான உடைகள் கூட இல்லை. நாம் சாதாரணம் என்று நினைப்பவை பலரின் கனவுகள். நாம் குழாயை திறந்தால் தண்ணீர் வருகிறது, அவர்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து தண்ணீர் எடுத்து வருகிறார்கள். நாம் ஏசி ரிமோட் கிடைக்கவில்லை என்று கோபப்படுகிறோம், அவர்கள் மரநிழலை தேடி அலைகிறார்கள். நாம் உணவு கட்டுப்பாடு பற்றி யோசிக்கிறோம், அவர்கள் அடுத்த வேளை உணவு கிடைக்குமா என்று கவலைப்படுகிறார்கள். அதனால்தான் எனக்கு தோன்றுகிறது, சொர்க்கமும் நரகமும் மரணத்திற்கு பிறகு இருக்கும் இடங்கள் அல்ல, அவை இங்கேயே கிடைக்கின்றன. இதே நகரத்தில், இதே கிராமத்தில், இதே சில நேரங்களில் அதே தெருவில் கூட என்று செல்கிறது அந்த கட்டுரை. நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு சகோதரிகள் அன்னபூரணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.